டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜெபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வேன். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவம் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தந்தையே, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி எங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்படியாய் ஒப்புக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நன்மைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். பாவ சோதனைகளிலே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பற்புலமான வியாதிகளிலே நீண்ட நாட்களாக இருந்த உடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தேவையான ஞானத்தை கொடுத்தீரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னமும் அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஞாபகசக்தியையும் தொடர்ந்து கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் இந்த வாரத்திலையும் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று பற்பல வகைகளிலே எங்களிடத்திலே கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். குறிப்பாய் குழந்தையை பெற்றெடுக்க போற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அவர்களுக்கு உதவி செய்கிற டாக்டர்ஸை கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். சுகத்தோடும் பலத்தோடும் குழந்தைகளை பெற்றெடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் ஆண்டவரே, தவறான சூழ்நிலைகளிலே கடன் எடுத்து கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டவர்களுக்கு உம்முடைய ஆலோசனை கொடுத்து சரியான நேரத்திலே அதை திரும்ப செலுத்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்களிலேயும் பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற ஆதரவுகளை நீர் ஏற்படுத்தி தாரும். இன்னமும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராயிரும். பெற்றோரை நேசிக்கும் அன்பை பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீண்ட தூரம் பயணம் செய்து பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரங்களிலே பணியிடங்களிலே மாற்றங்களை கொடுத்து அவர்கள் குடும்பமாயிருந்து வாழக்கூடிய பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் நீண்ட நேரம் கணனி முன் உட்கார்ந்து பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். அவருடைய சரீரத்தில் எந்த பலவீனங்களும் இந்த காரணத்தினாலே ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நீர் கவனித்து கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜெப குறிப்புகள் உண்மையாகட்டும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பதில் தந்தார் என்று அவர்கள் சாட்சி பகர நீரே அவர்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்தலும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலையும் பிறந்த நாளை கொண்டாடுபவர்களையும் திருமண நாட்களையும் நினைத்து தங்கள் குடும்பங்களுக்காக உம்மை துதிப்பவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க உதவி செய்யும். பாவங்களை ஜெயிக்கும் ஆண்டாயிருக்க உதவி செய்யும். பரிசுத்தத்திலே வளரும் ஆண்டாயிருக்க உதவி செய்தலும். உமக்காக பெரிய காரியங்களை அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, மீண்டுமாக இன்றும் உங்களை கர்த்தருடைய வார்த்தைகளோடு சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியது முக்கியமானது, அவர் மேலே உள்ள அன்பினாலே நாம் அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளையை பெற்றிருந்தாலும் காணிக்கை கொடுக்கும் காரியத்திலே, தசம பாகத்தை கர்த்தருக்காக கொடுக்கும் காரியத்திலே அவரை வஞ்சித்தார்கள் என்று சிந்தித்தோம். இன்று நாம் மல்கியா 3:9 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், மல்கியா 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். கிருபையின் நாட்களிலே வாழ்கிற நாம் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கும்படியாக தேவன் வேண்டுகிறார். அது சிலருக்கு தசம பாகத்திற்கும் குறைவானதாக இருக்கலாம், சிலருக்கு தசமபாகத்திற்கும் மேலானதாக இருக்கக்கூடும். ஆனாலும் தசமபாகத்திற்கும் மேலாக கொடுப்பதே சிறந்தது என்று நான் கருதுகிறேன். சில சபைகளை பார்க்கும்பொழுது அந்த போதகர்கள் அந்த சபை மக்களை மோசேயின் பிரமாணத்தை பின்பற்ற செய்கிறார்கள். மேலும் அந்த பிரமாணத்தின்படியாக தசமபாகங்களையும் கொடுக்க வலியுறுத்துகிறார்கள். இதன் மூலமாக அந்த சபையின் வருமானம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய சபையின், நம்முடைய ஊழியத்தின் வருவாயை அதோடு ஒப்பிட்டால் நம்முடைய காரியமெல்லாம் அதற்கு முன் ஒன்றுமில்லாதது போல காணப்படும். ஆகவே கிருபையின் நாட்களிலே வாழ்கிற நாம் கொடுக்க வேண்டிய அளவிற்கு கொடுக்கவில்லை. ஆகவேதான் சுவிசேஷ பணியிலே அதிக வளர்ச்சி இல்லை. இன்னும் அநேக மொழிகளிலே கர்த்தருடைய வசனத்தை கொடுக்க முடியவில்லை. மோசேயின் பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் அவ்வளவுக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள், நாம் அவ்வளவாக கொடுக்கவில்லை என்பதை இது தெரிவிக்கிறது. இதன் காரணமாகவே தேவனுடைய பணியிலே நாம் ஆசீர்வாதத்தை காண இயலவில்லை. தேவையான ஊழியர்களை நாம் அனுப்ப முடியவில்லை. சபைகள் கட்டப்படாத நிலைமையிலே கிடக்கின்றன. இதற்கு காரணம் விசுவாசிகள் இன்னமும் தாராளமாக கொடுக்கவில்லை. தேவன் நாம் கொடுக்கின்ற காரியத்தை கவனித்து பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு சபையோ அல்லது தனிப்பட்ட நபரோ தேவனுக்கு கொடுக்கவில்லை என்றால்
தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர் அவ்வாறு வாக்கு பண்ணவும் இல்லை. தேவனுக்கு தங்களையும் தங்களுக்குரியவைகளையும் அர்ப்பணிப்பாக கொடுத்திருக்கிற எந்த ஒரு நபரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அது பொருளாதார ஆசீர்வாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இசைக்கியாவின் காலத்திலே நிறைவேற்றினார். அப்பொழுது ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாயிற்று. 2 Samuel 31:10 இவ்வாறு வாசிக்கிறோம். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்தார்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்காக இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணிக்கை கொண்டு வர கேட்டபொழுது அவர்கள் அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்தபடியால் மோசே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியதாயிற்று என்று வாசிக்கிறோம். கொடுப்பதை தடுக்கின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். நாமும் இதுபோன்ற ஒரு செய்தியை வேறு எங்கும் கேட்டிருக்க முடியாது. ஆனால் அண்டை நாட்களிலே அவ்வாறு மக்கள் செயல்பட்டார்கள். ஏன்? விடுதலை பெற்ற நன்றி உணர்வு அவர்கள் உள்ளத்திலே நிறைந்திருந்தது என்று சொல்லலாம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, எத்தனை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார்! அதற்கு தக்கதாக நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? மல்கியா 3:10 பாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இன்று தசமபாக முறைமைக்கு கீழ் இல்லை என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அநேக ஏழையான விசுவாசிகள் மிகவும் சொற்ப வருமானத்தோட காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு 1/10 கொடுப்பது என்பது அதிகமான காரியமாக இருக்கும். அதே வேளையிலே சில விசுவாசிகளை தேவன் மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் அவர்கள் 1/10 கூட கொடுப்பதில்லை. அவர்கள் உண்மையிலே 1/10 அதிகமாகவே கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தசமபாகத்தை கூட கொடுப்பதில்லை. ஆகவே தசமபாகம் என்பதை நாம் ஒரு அளவுகோல் போல எடுத்துக் கொள்ளலாம். அதைக் கொண்டு நீங்கள் எவ்வளவு தேவனுக்காக கொடுக்கிறீர்கள் என்பதை அளந்து கொள்ளலாம். ஆனால் அந்த பிரமாணத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அநேக சபைகளிலே, சபை பிரிவுகளிலே பண்டசாலை என்பது அந்த ஸ்தல சபையை குறிக்கிறது என்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இன்றைய நாட்களிலே நாம் சபைக்கு தசம பாகத்தின் அடிப்படையிலே காணிக்கை செலுத்துவதில்லை. ஆகவே தசம பாகம் என்ற பிரமாணம் சபைக்குரியதல்ல, அது பண்டசாலையும் அல்ல. பண்டசாலை என்பது அன்றைய நாட்களிலே தேவாலயத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. தேவாலயத்தை சுற்றிலும் அநேக கட்டிடங்கள் இருந்தன. அவை பண்டசாலைகளாய் இருந்தன. மக்கள் தங்கள் தசமபாக பொருட்களை கொண்டு வரும்போது அவை அங்கே பத்திரப்படுத்தப்பட்டன. மல்கியாவின் காலத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பு நெகேமியா எருசலேமிற்கு திரும்பி வந்தபோது பண்டசாலை ஒன்றிலே தேவ காரியங்களுக்கு எதிரியான தொபியா தங்கியிருக்க கண்டார். அதற்காக அந்த அறை சுத்தம் பண்ணப்பட்டிருந்தது. மக்கள் தாராளமாக கொடுக்காததினாலே அந்த இடத்திலே பொருட்கள் இல்லாமல் இருந்தது. அது தொபியா தங்கும் இடமாயிற்று. ஆனால் நெகேமியா தொபியாவின் பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே எறிந்துவிட்டு அதை சுத்திகரித்தார். தொபியாவை நகரை விட்டு வெளியேற கட்டளையிட்டார். பின்னர் ஜனங்கள் அந்த பண்டசாலை நிரம்பத்தக்கதாக தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். நெகேமியா 13:4-9 இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த நாட்களிலே நமக்கு அப்படிப்பட்ட பண்டசாலைக்கு கொடுத்தல் என்பதில்லை. நாம் கொடுக்கின்ற முறையும் அப்படிப்பட்டதல்ல. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பொருட்கள் வடிவிலே தசமபாகத்தை செலுத்தினார்கள். நீங்கள் காணிக்கை சம்பந்தப்பட்ட பிரமாணங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் ஆசாரியர்களுக்கு மிருகங்களின் சில பகுதிகளை கொடுக்கும்படி சொல்லுவார். அதை அவர்கள் அங்கேயே அப்பொழுதே உண்ணும்படி தேவன் கூறிவிடுவார். ஏனென்றால் அவர்களிடத்திலே அப்பொழுது குளிர் சாதன பெட்டியோ ஐஸ் கட்டிகளை உண்டாக்கக்கூடிய காரியமோ கிடையாது. பொருட்களை கெட்டுப்போகாமல் காப்பதற்கு வழியில்லை. அங்கே உள்ள வெப்பமான காலநிலையால் அந்த இறைச்சி சீக்கிரத்தில் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதை அங்கே உண்ணும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மற்ற பொருட்கள் தேவை ஏற்படும் வரைக்கும் பண்டசாலையிலே வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் கிடையாது. சரி, மல்கியா 3:11 பார்ப்போம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பட்சித்து போடுகிறவைகள் என்பது வெட்டுக்கிளிகளை குறிக்கிறது. அது பெரும் பசி உள்ள ஒன்றாகும். பச்சையானவற்றிலே தொடர்ந்து சுவை காண்கிறதாகும். ஆகவே அது தனக்கு எதிரே உள்ள எல்லா பச்சையான உணவையும் விட்டு வைப்பதில்லை. இஸ்ரவேலுக்கு வந்த பெரும்பாலான வாதை வெட்டுக்கிளிகளாலேயே வந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றும் கூட தேசம் அல்லது சமுதாயம் அவரை புறக்கணித்து விடும்பொழுது தேவனிடத்திலிருந்து அது நியாய தீர்ப்பை பெறுகிறது. இன்றைய நாட்களிலே அநேக குறைவுகளை காண்கிறோம். பொருளாதார குறைவுகளை, சமாதான குறைவுகளை, பாதுகாப்பின் குறைவுகளை, இன்னும் இதுபோன்ற எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறோம். இவை எல்லாமே தேவனுடைய எச்சரிப்பு, நியாய தீர்ப்பு என்று எவரும் கவனத்திலே கொள்வதில்லை. இவையெல்லாம் எதிர்கால நிகழ்ச்சிகளுக்கு எச்சரிப்பாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவர்களின் திராட்சை தோட்டத்திலே நல்ல விளைச்சல் உண்டாகப் போகிறது என்பதை குறித்து கர்த்தர் உறுதி தருகிறார். ஆம், உற்சாகத்தோடு நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மல்கியா 3:12 பாருங்கள். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் தேவனோடே சரியான உறவை உடையதாக இருக்கும் பொழுது அது உலகத்தில் உள்ள தேசங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவனிடத்தில் உண்மையாயிருப்பது, உண்மையில்லாமல் உங்களிடத்திலே பரிசுத்தம் காணப்பட முடியாது. அவர்களுடைய உண்மையே அவர்களை எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமானதாக மாற்றியது. என்னை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, உங்கள் வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதா? உங்கள் வார்த்தைகளிலே உண்மை இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். சகரியா 8:13 என்ன வாசிக்கிறோம்? யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்கிறார். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. ஆனால் தேவன் அந்நாட்களிலேயே அவர்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கப் போவதாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பணிபுரிந்த பொழுது அது உண்மையாகவே தேசங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாறியது. அடுத்ததாக 13 இஸ்ரவேல் தேசத்து மக்களுடைய 8 பதிலுக்கு நேராக வருகிறோம். இது தேவனுடைய குற்றச்சாட்டிற்கு எதிராக அவர்கள் அளித்த அகங்காரமான இறுதி பதிலாகும். மல்கியா 3:13 பாருங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அருமையானவர்களே, மக்கள் அங்கே என்ன சொன்னார்கள்? நாங்கள் உமக்கு எதிராக எதையாவது சொன்னோம் என்று எதுவுமே எங்களுக்கு நினைவிலே இல்லையே என்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு பதிலும் அவர்களை நேரடியாக கேட்கிறதாய் இருந்தது. அடுத்த வசனம் பாருங்கள், மல்கியா 3:14. தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது இதுதான், தேவனை சேவிப்பதனாலே என்ன பயன்? அது வெறுமையான காரியம் என்றார்கள். அவர்களுக்கு அது வெறுமையானதாகவே தெரிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை சேவிப்பதிலே தங்கள் இருதயத்தை பதிக்கவில்லை. அவர்கள் இருதயம் அதில் இல்லாததால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. ஆகவே அவர்கள் சூழ்நிலையை குறை சொன்னார்கள். தேவனை சேவிப்பதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றார்கள். அவர்கள் அதை செய்த முறை தவறாக இருந்தபடியினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனமற்றதாய் போய்விட்டது. ஒருமுறை ஒரு சபை உறுப்பினர் தன் போதகரிடத்திலே இவ்வாறு கேட்டார், நான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிரிக்கெட் விளையாட போய்விடுவதால் நரகத்திற்கு போய்விடுவேன் என்று சொல்கிறீர்களா என்றார். அதற்கு போதகர், இல்லை, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவதால் நரகம் சென்றுவிடப் போவதில்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதற்காகவே நரகத்திற்கு செல்வீர்கள் என்றார். விளையாட்டிற்கும் நரகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று சிலர் சபையிலே பிரச்சனையை உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்காகவே சபைக்கு வருவதை விட ஞாயிற்றுக்கிழமை விளையாடச் சென்றுவிட்டால் நலமாகத்தான் இருக்கும். அவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறதற்காக ஆராதனைக்கு வருகிறதில்லை. அருமையானவர்களே, இந்த வெளிப்பிரகாரமான பக்தியானது நல்லதல்ல. முக்கியமான காரியம் எது என்றால், உங்கள் இருதயத்தின் நிலைமையும் இயேசுவோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவுமே முக்கியமானது. மல்கியாவின் நாட்களிலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை தொழுது கொள்வது வீணானதாகவும் வெறுமையானதாகவும் தெரிந்தது. அதற்கு காரணம் தேவன் அல்ல, அந்த ஜனங்களிடத்திலேயே பிரச்சனை இருந்தது. ஒரு ஊழியர் மருத்துவமனைக்கு ஒரு நோயாளிக்காக ஜெபம் பண்ணும்படியாக சென்றார். மருத்துவர்கள் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இருந்த போதிலும் அவருக்காக ஜெபிக்கும்படிக்கு ஊழியர் உள்ளே சென்றார். உள்ளே சென்ற அந்த ஊழியரை மரிக்கும் தருவாயிலே இருந்த மனிதர், ஐயா, எனக்கு கடுமையாக குளிர்கிறது, என்னை அந்த கம்பளியால் மூடுவீர்களா என்று கேட்டார். அவ்வாறே ஊழியர் செய்தார். அந்த அறை உண்மையிலே சூடாக இருந்தது, ஆனால் நான் குளிரிலேயே செத்துவிடுவேன் போல இருக்கிறது என்று அந்த நோயாளி சொன்னார். மட்டுமல்ல, அந்த நோயாளி, இவர்கள் இந்த அறையை ஒருபொழுதும் சூடாக வைப்பதில்லை, ஜன்னலை திறந்து போட்டு விடுவார்கள் என்றார். ஆனால் உண்மையிலே அந்த அறையானது வெப்பமாகத்தான் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த அநேகர் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கலந்து கொள்ளுகிற சபை குளிர்ந்து போய் காணப்படுகிறது என்கிறார்கள். அருமையான சகோதரனே, சபை குளிர்ந்து போயிருக்கிறதா அல்லது நீங்கள் குளிர்ந்து போயிருக்கிறீர்களா? பிரச்சனை எங்கே இருக்கிறது? நீங்கள் அதை சோதித்து பார்த்துக் கொள்வது நல்லது. அங்கே பிரச்சனை இஸ்ரவேல் மக்களிடத்திலேதான் இருந்தது, தேவனிடத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனை தொழுது கொள்வது பிரயோஜனமற்றது என்று சொன்னார்கள். நான் உங்கள் முன் உண்மையான தொழுகையை பற்றி வேதம் சொல்லுகிற வரையறையை வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 3 வசனத்திலே, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பார்த்தீர்களா? மல்கியாவின் நாட்களிலே இருந்த அதே பிரச்சனை ஏசாயாவின் நாட்களிலேயும் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவர்கள் உபவாசித்து தங்கள் ஆத்மாவை ஒடுக்கினார்கள், ஆனால் தேவன் அதை குறித்து ஒன்றுமே செய்யவில்லை. ஏசாயா 58:4 என்ன சொல்கிறது? இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் என்கிறார் கர்த்தர். சொல்கிறார், நான் உங்கள் உபவாசத்தை பற்றி கவலைப்படுவதில்லை, நீங்கள் செய்யும் எல்லா சடங்காச்சாரமான காரியங்களையும் நான் கண்டுகொள்வதில்லை, மேலும் சமயத்தை பற்றி நீங்கள் வாக்குவாதம் செய்ய விரும்புதலை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கிறார். அவர்கள் சமய சம்பந்தப்பட்ட வாக்குவாதத்தை உடையவர்களாய் இருக்க விரும்பினார்கள். இன்றும் கூட நம்முடைய அலுவலகத்திற்கு இப்படிப்பட்ட எடை அதிகமான கடிதங்கள் வருவதுண்டு. அவர்கள் சமய காரியங்களிலே வாக்குவாதத்திற்குள்ளே நுழைய விரும்புவார்கள். அல்லது நம்முடைய உபதேசத்தின் காரியத்திலே அவர்கள் உபதேச நம்பிக்கைகளை புகுத்த முனைவார்கள். பொதுவாக 20-30 பக்கங்கள் இருக்கும். அதை வாசிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இயலுவதில்லை. நான் ஒருபொழுதும் அந்த கடிதங்களை வாசிப்பதில்லை. நான் அதற்காக வருந்துகிறேன். நான் ஒருவேளை சிலவற்றை அதிலிருந்து பெறாமல் இழந்துவிடக்கூடும். அதை நேராக குப்பை தொட்டிலே போட்டுவிடுகிறேன். நாம் வாக்குவாதத்தினாலே எதையும் சாதித்துவிட முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை என்னுடைய விளக்கத்திற்கு மாறுபட்ட கருத்தை உடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று நான் நம்புவது போல நீங்களும் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் என் விளக்கத்தை தவறானதாக கருதுவீர்களானால் நீங்கள் ஏன் எனக்காக ஜெபிக்கக்கூடாது? மாறாக வாக்குவாதத்தினால் எவரும் எவரையும் ஆதாயப்படுத்திவிட முடியாது. வேதத்தின் அடிப்படையிலே விளக்கங்களை சோதித்துக் கொள்வோமாக. இங்கே ஏசாயா 58 அதிகாரம் 6-8 வரையுள்ள வசனங்களிலே உண்மையான தொழுகையை பற்றிய அருமையான வரையறையை சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இதுவே மிகவும் முக்கியமானது. நீங்கள் சொல்லுகிறது எதுவோ அதற்கேற்றபடி உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையான தொழுகையை குறித்து பழைய ஏற்பாடு கூறும் காரியத்தை நாம் இங்கே சிந்தித்தோம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லாவிட்டால் சடங்காச்சாரத்தினால் மட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நம் முன்னே வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியானதாயிருக்கிறதா? நீங்கள் தேவனோடு கூட சமாதான உறவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் தொழுகையானது அர்த்தமுள்ளதாயிருக்கும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5.
TWRின் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.